ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவது சம்ஹிதை, வித்யேஸ்வர சம்ஹிதை, அத்தியாயம் 21-22. சௌனகர முதலிய மகரிஷிகள் சூதபுராணிகரிடம், சூதரே, எவ்விதமான விருப்பங்கள் நிறைவேன எவ்வளவு எண்ணிக்கையான பார்த்திவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும் என வினவவே, அதற்கான பதிலை கூறிய சூதர் மேலும் கூறலானார். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, பார்த்திவலிங்கத்தின் பூஜை கோடிக்கணக்கான வேள்விகளின் பயனை தரவல்லது. இக்கலியுகத்தில் மக்களுக்கு சிவலிங்க பூஜையை காட்டிலும் உயர்ந்தது வேறு எந்த சாதனையும் இல்லை என்பது அனைத்து சாஸ்திரங்களின் முடிவான கொள்கை. சிவலிங்க பூஜை போகமோட்சங்களை தரவல்லது, உயர்ந்தது. உயர்ந்தது, நடுத்தரமானது, கீழானது என சிவலிங்கம் மூவகைப்படும் என கூறப்படுகிறது. 4 அங்குல உயரமும் வேதிகையும் கொண்டு பார்ப்பதற்கு அழகாகவும் உள்ள சிவலிங்கமே உயர்ந்தது என்பது சாஸ்திர நெறிமுறைகளை அறிந்த மகரிஷிகளின் கருத்து. 2 அளவுள்ள சிவலிங்கம் மத்தியமமானது, அதாவது நடுத்தரமானது என்றும், 1 உள்ள சிவலிங்கம் கீழ்த்தரமானது என்றும் கூறுகின்றனர். இவ்வாறான 3 லிங்கங்களும் ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்ததாகும். அந்தணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், வேளார்கள், வேளாளர்கள் மற்றும் உள்ள அநேக வர்ணத்தவர்கள் யாராக இருப்பினும் அவரவர்கள் தங்கள் வரையறைக்கு உட்பட்டு வேத நெறியான வைதிக முறைப்படியோ அல்லது தாந்திரீக நெறிப்படியோ மிகுந்த ஈடுபாடுடன் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தல் வேண்டும். அந்தண பெரியோர்களே, மகரிஷிகளே, இவ்வாறு சொல்லிக்கொண்டே போவதில் என்ன லாபம்? சிவலிங்கத்தை பூஜிப்பதில் பெண்களுக்கும் மற்றும் உள்ள எல்லோருக்குமே தகுதி உண்டு. பிராமண க்ஷத்ரியோ வைசிய சூத்ரோவா பிரதிலோமஜகா பூஜையே சததம் லிங்கம் தத்தன் மந்திரேண சாதரம் கிம் பகுக்தேன முனைய ஸ்ரீநாமபி ததான்யதா அதிகாரோஸ்தி சர்வேஷாம் சிவலிங்கார்ச்சனே த்விஜாஹா. இது சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். சிவலிங்கத்தை பூஜிப்பதில் பெண்களுக்கும் மற்றும் உள்ள எல்லோருக்குமே தகுதி உண்டு. அந்தணர்கள் வேத நெறிப்படியான வைதிக மந்திரங்களை கூறி சிவலிங்க பூஜை செய்வதே உயர்வானது. மற்ற வர்ணத்தவர்களுக்கு வைதிக நெறிப்படி பூஜை செய்வது ஒத்துக்கொள்ளப்படவில்லை. அவர்களுக்கு தாந்திரிக முறையில் புராணங்களில் கூறப்பட்டபடி பூஜை செய்யவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பூஜை முறையில்தான் வேறுபாடே தவிர பெரும் பயனில் வேறுபாடில்லை. வேதமறிந்த அந்தணர்கள் வைதிக முறைப்படிதான் பூஜை செய்ய வேண்டும் என்பது சிவபெருமானின் கூற்று. ததீசி கௌதமர் முதலியவர்களின் சாபத்தினால், அதாவது தட்சணது வேள்வியில் சிவநிந்தை புரிந்த அந்தணர்களை சபித்தது, சித்தம் வழங்கிய அந்தணர்களுக்கு வைதிக கர்மங்களில் ஈடுபாடு ஏற்படாது. வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் கூறப்பட்ட நற்கர்மங்களை கேலி செய்து வேதசாஸ்திரங்களில் கூறப்படாமல் தன்னிச்சையாக வேறு முறையில் கர்மங்களை செய்பவனுக்கு அவனது விருப்பம் என்றென்றும் நிறைவேறாது. அது தவறான எதிரடை பலன்களையே தரும். யோ வைதிக மனாத்ருத்ய கர்ம ஸ்மார்த்த மதாபிவா அந்யத் சமாச்சரேன் மர்த்தியோ ந சங்கல்ப பலம் லபேத். இவ்வாறு முறைப்படி பகவான் ஸ்ரீ சிவபெருமானின் பூஜையை நைவேத்தியம் சமர்ப்பிக்கும் வரை செய்துவிட்டு மூலகங்களிலும் பரவி நிற்கும் சிவனது 8 மூர்த்திகளையும் பூஜிக்க வேண்டும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயன், சூரியன், சந்திரன், வெள்ளி புரியும் எஜமானன், இவைகளே ஸ்ரீ சிவபெருமானின் 8 மூர்த்திகளாகும். இவ்வெண்மகை மூர்த்திகளையும் பூஜித்தபின் சர்வர், பவன், ருத்ரன், உக்ரன், பீமன், ஈஸ்வரன், மகாதேவன், பசுபதி என்னும் 8 மூர்த்திகளையும் அர்ச்சிக்க வேண்டும். அதன்பின் சந்தனம், அக்ஷதை, பில்வையிலை ஆகியவற்றை கையிலெடுத்துக் கொண்டு ஈசானம் முதலிய 10 திசைகளிலும் பரமசிவனது பரிபார தேவதைகளான ஈசானன், நந்திகேசர், சண்டன், மகாகாலர், பிருங்கி, ரிஷபர், ஸ்கந்தர், கபர்தீஸ்வரர், சோமன், சுக்ரன் என்பவர்களையும் பக்தியோடு பூஜிக்க வேண்டும். பகவான் சிவபெருமானுக்கு எதிரில் வீரபத்ரரையும் பின்புறத்தில் கீர்த்திமுகன் என்பவரையும் முறைப்படி பூஜித்து பின் 11 ருத்ரர்களையும் பூஜிக்க வேண்டும். அதன் பின் 5 ஜபிக்க வேண்டும். சதருத்ரீயம் என்னும் ஸ்ரீ ருத்ரத்தை ஸ்வரம் பிசகாமல் ஓதிய பின் சிவனை பற்றிய பல்வேறு துதிகளையும் ஓதி துதிக்க வேண்டும். பின் அன்றைய தினத்தின் திதி, கிழமை, நட்சத்திரம், யோகம், கர்ணம் முதலியவற்றை பகவான் எதிரில் படிக்க வேண்டும். அதன் பின் சிவலிங்கத்தை மும்முறை வலம் வந்து வீழ்ந்து வணங்கி பகவானை நம் இதயத்தில் புகுந்து விளங்குமாறு வேண்டி யதாஸ்தானம் செய்ய வேண்டும். அதாவது தன் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டுதல் செய்ய வேண்டும். இவ்வாறு சிவபூஜையை பற்றிய முழு விளக்கத்தையும் முறைப்படியும் உங்களுக்கு கூறினேன். பொதுவாக இரவு நேரம் செய்யும் பூஜையை வடக்கு நோக்கி அமர்ந்துதான் செய்தல் வேண்டும். மாலை வேளைகளில் செய்யும் சிவபூஜையையும் வடக்கி நோக்கி அமர்ந்து தூய மனதுடனேயே செய்ய வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய விடத்தில் செய்த இடத்தில் கிழக்கி நோக்கி நிற்பதோ உட்காருவதோ கூடாது. ஏனெனில் அத்திசை பகவானுக்கு எதிரே உள்ளது. நாம் அப்பக்கமாக திரும்ப நம் பின்புறம் பகவானுக்கு எதிராக ஆகும். அவ்வாறு நிற்பதோ உட்காருவதோ தவறு. பகவானுக்கு வடக்கு திசையிலும் உட்காரக்கூடாது. ஏனெனில் அது பகவானுக்கு இடதுபுறமாக அமைகிறது. அங்குதானே பகவானது சக்தி சுரூபமான உமையம்மை வீற்றிருக்கிறார். பூஜை செய்பவன் சிவலிங்கத்திலிருந்து மேற்கு திசையிலும் உட்காரக்கூடாது. ஏனெனில் அத்திசை நாம் பூஜிக்கும் சிவலிங்கத்தின் பின்புறம் ஆகிறது. பின்புறத்திலிருந்து பூஜை செய்வது தவறல்லவா? ஆகவே மீதமுள்ள தென் திசையே தான் கொள்ளத்தக்கதாகிறது. ஏனெனில் சிவலிங்கத்திற்கு தென் திசையில் அமரும் போது நாம் வடக்கு நோக்கி இருக்கிறோம். அதுதான் பூஜை செய்ய உகந்த திசையாக அமைகிறது. அதாவது சிவலிங்கத்தை கிழக்கு நோக்கி இருக்குமாறு அமரச் செய்து நாம் வடக்கு நோக்கி உட்கார்ந்து பூஜை புரிய வேண்டும். பூஜை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்தவன் திருநீற்றை முப்புரியாக, அதாவது திருப்புன்றமாக, நெற்றி முதலிய இடங்களை இட்டுக்கொண்டு ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு பில்வபத்திரங்களை கொண்டே ஸ்ரீ சிவ பூஜை புரிய வேண்டும். இவையின்றி பூஜை செய்தல் அவ்வளவு சிறந்தது அல்ல. முனிவர்களே, சிவபூஜை செய்ய தொடங்கும் முன்பு திருநீர் கிடைக்கவில்லை எனில் மண்ணினால் முப்புரியாக நெற்றியில் அணிந்து கொண்டு பின்பு பூஜையை தொடங்க வேண்டும். ரிஷிகள் கேட்கிறார்கள், சுதமுனிவரே, பகவான் ஸ்ரீ சிவனுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதத்தை நாம் உபயோகித்துக் கொள்ளக்கூடாது என்று முன்பு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதை பற்றியதில் சாஸ்திரங்கள் கொண்ட முடிவு என்ன என்பதை தயவு செய்து விளக்க வேண்டுகிறோம். கூடவே பில்வதளங்களின் பெருமையையும் கூற வேண்டுகிறோம். சூதமுனிவர் பதில் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் அனைவரும் பரமசிவனது சீரிய விரதத்தை கை கொண்டு ஒழுகுபவர்கள். எனவே நீங்கள் பெரும் புண்ணியம் செய்தவர்கள். மன மகிழ்ச்சியோடு அனைத்தையும் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். சிவபக்தனாகவும் உள்ளும் புறமும் தூய்மை உள்ளவனாகவும் மேற்கொண்ட விரதத்தை திட நிச்சயத்தோடும் உறுதியோடும் கடைப்பிடித்து ஒழுகுபவனாகவும் உள்ளவன் கட்டாயமாக சிவ நைவேத்தியத்தை ஏற்க வேண்டும். சிவ நிவேதனை பொருளை ஏற்கலாமா என்னும் ஐயத்தை முதலில் மனதில் இருந்து விடித்தள்ள வேண்டும். சிவ நைவேத்திய பொருளை தரிசித்த போதே பாவங்கள் அனைத்தும் பறந்தோடுமே. சிவபிரசாதத்தை உட்கொள்ளும் போது கோடி கோடி புண்ணியங்கள் நம்மை வந்து சேர்கின்றன. ஆயிரக்கணக்கான யாக யஜ்யங்களோ கோடிக்கணக்கான வேள்விகளோ ஆனாலும் சரி, ஆனால் சிவ நிர்மால்யமான பிரசாதத்தை உட்கொண்டவன் சிவ சாயுஜ்யத்தை பெறுவது திண்ணம். சிவபிரசாதத்தை ஏற்கும் வீடுதான் தூய்மை பெறுவதுடன் பிறவற்றையும் தூய்மை செய்வதாக ஆகும். சிவ நைவேத்தியம் கிடைக்குமானால் தலை வணங்கி மகிழ்ச்சியோடு அதை ஏற்று சிவனை நினைத்தவாறே உட்கொள்ள வேண்டும். கிடைத்த சிவ நிவேதனத்தை பின் பெற்றுக் கொள்ளலாம் என்றோ, பெற்றுக்கொள்வதில் தாமதமோ செய்பவன் பாவத்தில் பங்கு கொள்பவன் ஆகிறான். சிவதீட்சை பெற்ற சிவனடிமனுக்கு சிவபிரசாதம் கட்டாயம் ஏற்கத்தக்கது. அவனுக்கு அனைத்து சிவலிங்கங்களின் நைவேத்திய பிரசாதமும் மகா பிரசாதமாகும், மங்களங்களை அருள்வதாகும். ஆகவே அவன் அதை கட்டாயம் அருந்த வேண்டும். மற்ற தேவதைகளின் தீட்சை பெற்றவன் ஆனால் சிவபக்தி கொண்டவன் அவன் சிவ நைவேத்தியத்தை ஏற்பதில் உள்ள நிர்ணயம் என்ன என்பதை கூறுகிறேன். அன்போடு கவனமாக கேளுங்கள். அந்தணர்களே, சால கிராமங்கள் உற்பத்தியாகும் இடத்தில் உற்பத்தியாகும் லிங்கம் பாதரசத்தால் செய்யப்பட்ட லிங்கம், கருங்கல் வெள்ளி தங்கம் ஆகியவற்றால் வனையப்பட்ட லிங்கம், குங்குமப்பூவினால் ஆக்கப்பட்ட லிங்கம், படிகக்கற்களால் செய்யப்பட்ட ஸ்படிகலிங்கம், தேவதைகள் சித்தர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கங்கள், ரத்தனக்கற்களால் ஆக்கப்பட்ட லிங்கங்கள் மற்றும் உள்ள அனைத்து ஜோதிர்லிங்கங்களிலும் நிறைந்து விளங்கும் சிவ பரம்பொருளது நிவேதனப் பொருளை உண்பது சாந்திராயண விரதத்தைப் போல் புண்ணியம் தருவதாகும். பிரம்மகத்தி செய்த பாவியானாலும் தூய மனதோடு சிவபிரசாதத்தை தலை வணங்கி ஏற்று உண்பானேயானால் அவனது அனைத்து பாவங்களும் அந்நொடியிலேயே அழிந்துவிடும். சண்டிகேஸ்வருடைய ஆளுகைக்கு உட்பட்ட சிவ நிர்மால்யத்தை பொதுவாக மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. சண்டிகேஸ்வருடைய அதிகாரத்துக்கு உட்படாத சிவ நிர்மால்யத்தை அனைவரும் பக்தியுடன் ஏற்கலாம். நர்மதேஸ்வரரான பானலிங்கம், தங்கம் வெள்ளி முதலியவற்றால் ஆகிய சிவலிங்கம், சித்தர்களால் தாபிக்கப்பட்ட லிங்கம், அல்லது எந்த லிங்கத்தை துதித்து சித்தி பெற்றார்களோ அந்த லிங்கம், தானாக தோன்றிய சுயம்பிலிங்கம், பகவானது திருமேனி கொண்டு விளங்கும் மூர்த்தங்கள் ஆகியனவற்றில் சண்டிகேஸ்வரருக்கு ஆளுமை கிடையாது. சிவலிங்கத்துக்கு முறைப்படி திருமஞ்சனம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை ஆச்சமணம் செய்வது போல் உத்தரணியில் எடுத்து மும்முறை பருகுபவன் மனம் வாக்கு காயம் அதாவது உடல் ஆகியனவற்றால் செய்த மூவகை பாவங்களிலிருந்தும் உடனே விடுதலை பெறுகிறான். சிவனுக்கு படைத்த நிவேதனம், பில்வதளம், புஷ்பம், பழம் மற்றும் அபிஷேகம் செய்த தீர்த்தம் ஆகியன ஏற்றுக்கொள்ளத்தகாதனவானாலும் சாளக் கிராமத்தோடு சேர்த்து வைக்கப்பட்டு சாளக் கிராமத்தின் தொடர்பு பெற்றிருக்குமானால் அவையும் தூய்மையாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கனவாகின்றன. முனிவர்களே, சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிக்கப்பட்ட பொருள்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கன அல்ல. ஆனால் சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிக்கப்படாமல் தனித்து வைத்து அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் மிகவும் தூய்மையானது. முனிவர்களே, நிவேதித்த பொருள்களின் தன்மை பற்றி சாஸ்திரங்கள் செய்துள்ள தீர்மானம் இதுவே. இனி வில்வத்தின் பெருமையை பற்றி கூறுவதை கவனமாகவும் ஆதரவோடும் கேளுங்கள். வில்வ மரம் சிவபெருமானது திரு உருவமே. தேவர்களும் இதை துதித்து வணங்குவர். இதன் பெருமையை எப்படித்தான் தெரிந்து கொள்வது? மூலகங்களில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் வில்வ மரத்தின் அடியிலே வசிக்கின்றன. வில்வ மரத்தின் அடியில் விளங்கும் அழிவற்ற இறைவன் சிவபெருமானது லிங்கத்தை பூஜிப்பவன் நிச்சயம் சிவபதத்தை பெறுகிறான். வில்வ மரத்தின் வேருக்கடியில் உள்ள தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொள்பவன் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பெரும் புண்ணியத்தை பெறுகிறான். இப்புவியில் அவனே புண்ணியவான் ஆவான். வில்வ மரத்தடியை சுற்றி உள்ள பாத்தியில் நீர் நிரம்ப நிற்பதைக் காண சிவபெருமான் பெரிதும் மகிழ்கிறார். வில்வ மரத்தடி பகுதியிலும் சந்தனம் புஷ்பம் ஆகியன கொண்டு பூஜிப்பவன் சிவ உலகை பெறுகிறான். இவ்வுலகில் சிறந்த சுகங்களையும் சந்ததி விருத்தியையும் பெறுகிறான். வில்வ மரத்தடியில் விளக்குகளை ஏற்றி வைப்பவன் இறைவனை பற்றிய உண்மை அறிவை பெற்று பகவானோடு இரண்டர கலக்கிறான். வில்வ மரக்கிளைகளை ஒடிக்காமல் வளைத்து பிடித்து புது கொழுந்துகளான தளங்களை எடுத்து பூஜிப்பவன் பாவங்கள் அனைத்தின்றும் விடுதலை பெறுகிறான். வில்வ மரத்தடியில் ஒரு சிவனடியாருக்கு அன்போடு அன்னவிட்டால் அது ஒன்றுக்கு கோடியாக புண்ணியத்தை தருகிறது. வில்வ மரத்தடியில் ஒரு சிவனடியாருக்கு நெய் பெய்த பாலன்னம் அளிப்பவன் என்றுமே வறுமையில் வறந்தான். அந்தணர்களே, இதுவரை சிவலிங்க பூஜனை பற்றிய விளக்கத்தை முழுமையாக விவரித்து கூறினேன். இப்பூஜனையும் பிரவர்த்தி மார்க்கம் அதாவது உலகியல் இன்பங்களை பெறுதல் பொருட்டு ஆற்றப்படும் பூஜை, நிவர்த்தி மார்க்கம் அதாவது இறையருளே போதும் என்ற திட உறுதியோடு ஆற்றப்படும் பூஜை என இருவகைத்தன. பிரவர்த்தி மார்க்க பூஜையான பீட பூஜை இவ்வுலகில் விரும்பிய பொருள் அனைத்தையும் பெறுவிக்கும். இவ்வாறு பூஜிப்பவன் நல்லதொரு குருவை அண்டி அவர் மூலமே அனைத்து பூஜனைகளையும் செய்ய வேண்டும். திருமஞ்சனம் முடித்து கஞ்சி விடிக்காத அரிசிச்சோரான ஹவிசையே நிவேதனம் செய்ய வேண்டும். பூஜை முடித்ததும் சிவலிங்கத்தை அதற்கான சம்புடத்தில் பித்தளை அல்லது வெள்ளியினால் செய்த சிறிய பெட்டியில் வைத்து மூடி வீட்டில் தனியாக பூஜை அறையில் வைக்க வேண்டும். நிவர்த்தி மார்க்கத்தில் உள்ளவன் சிவலிங்கத்தை கையில் வைத்துக் கொண்டே பூஜிக்கலாம். தான் பிச்சையாக பெற்ற அன்னத்தையே நிவேதனம் செய்யலாம். அவர்களுக்கு சூக்ஷ்மலிங்க பூஜையே சிறந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் விபூதியான திருநீற்றினாலேயே அர்ச்சனை செய்து அதையே நிவேதனமும் செய்யலாம். பூஜை புரிந்தபின் அந்த லிங்கத்தை எப்பொழுதும் தன் தலையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 23-24. ரிஷிகள் கேட்கிறார்கள், வியாசமுனிவரின் சீடரே, பெரியோரே, சூத புராணிகரே, தங்களுக்கு வணக்கம். உயர்ந்ததான திருநீற்றின் பெருமையை முதலில் கூற வேண்டுகிறோம். பின்பு திருநீறு, ருத்ராட்சம், பகவானது உயர்ந்த திருநாமம் ஆகிய மூன்றின் பெருமைகளையும் கனிவோடு கூறி எங்களுக்கு எங்களை மகிழ்விக்க வேண்டுகிறோம். சூத புராணிகர் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் மிகவும் உயர்ந்ததைத்தான் கேட்டிருக்கிறீர்கள். இது அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே தரும் நலம்மிக்க வினா. நீங்களன்றோ பாக்யசாலிகள், தூய்மையானவர்கள், நற்குலமணிகள். சிவனை உபாசிக்கும் சிவனறிச்செல்வர்களே உண்மையில் புண்ணியசாலிகள், பேறு படைத்தவர்கள், உடல் பெற்ற பயன் பெற்றவர்கள். அவரன்றோ பிறந்த குலத்தை உயர்த்தி நிறுத்துபவர். சிவா சதாசிவா என்கின்ற சிவநாமங்களை உச்சரித்துக் கொண்டிருப்பவர்களை பாவங்கள் தொடவே தொடாது. எரிந்து கொண்டிருக்கும் கருங்காலி மரத்தை எவரேனும் தீண்ட முற்படுவார்களா? இல்லையென்றோ? ஸ்ரீ சிவாய நமஸ்தபியம், ஸ்ரீ சிவருமானே, உனக்கு வணக்கம் என்று கூறும் வாய் அனைத்து பாவங்களையும் நுடியில் அழித்து ஒழிக்கும் புண்ணிய நதியாகும். அவ்வாறு கூறுவோனது திருமுகத்தை தரிசிப்பவனுக்கு புண்ணியத்தல யாத்திரை செய்த பயன் கிட்டுகிறது என்பது நிச்சயம். அந்தணர்களே, சிவனது திருநாமம், அந்த திரு ஐந்தெழுத்து, திருநீரு, ருத்ராட்சம் இம்மூன்றும் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்னும் மூன்று நதிகளும் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமம் போன்று மிக மிக புண்ணியமானது. சிவமா நாமாவான திரு ஐந்தெழுத்தே கங்கை, திருநீரு யமுனை, ருத்ராட்சமே சரஸ்வதி நதி. இம்மூன்றும்
ஒன்று கூடிய முக்கூடல் அதாவது திரிவேணி பாவங்களை நைத்தையும் களைவதன்றோ? அந்தன பெரியோர்களே, சத் அசத் அசத் என்கின்ற நிலைகளுக்கு எட்டாவது தனித்து ஆனந்தமயமாக நிற்கும் ஸ்ரீ சிவபெருமானே என்று வேறு யார் இதன் பெருமையை முழுமையாக அறியவல்லார்? இப்பிரம்மாண்டத்தில் உள்ளவற்றை முழுமையாக அறிந்தவர் சிவபெருமான் ஒருவரே. அந்தனர்களே, எனது பக்தி மன ஈடுபாடு ஆகியவற்றின் நிலை அறிந்து திரு ஐந்தெழுத்தான சிவனது திருநாமத்தை பற்றி சற்று விளக்கி கூறுவேனாக. காதலாகி கசிந்து நெஞ்சு நெக்குருக கேட்பீர்களாக. சிவநாமத்தின் பெருமை என்ன தெரியுமா? அனைத்து பாவங்களையும் களைந்து எறியும் சிறந்த உயர்ந்த சாதனம். பெரும் பாவங்கள் என்னும் பெருமலையை நுடியில் எளிதில் பொசுக்கி அழித்து ஒழிக்கும் பெரும் காட்டுத்தி சிவ எனும் இரண்டு எழுத்து. இது முற்றிலும் உண்மை. சௌனகரே, பாவங்களுக்கெல்லாம் காரணமான பல பலமான எந்த துன்பங்கள் உண்டோ அவை அனைத்தும் சிவ என்னும் இரண்டு எழுத்தினாலேயே அழிந்துவிடும். வேறு எந்த ஒரு சாதனங்களாலும் முழுமையாக அழிந்துபடாது. இவ்வுலகில் எப்பொழுதும் சிவனது திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பவனே வேதங்களை அறிந்தவன், புனிதன், புகழ்ந்து போற்றி வணங்கத்தக்கவன். அவனே அனைத்தும் அறிந்த பண்டிதன். முனிவர்களே, சிவநாம ஜபத்தில் பூரண நம்பிக்கை உள்ளவனால் செய்யப்பட்ட அனைத்து தர்மங்களும் அந்நொடியிலேயே பயனை அளித்துவிடும். ரிஷிகளே, பகவான் சிவனது திருநாமத்தால் அழிக்கப்படும் அளவிற்கு அத்துணை பாவங்களை இப்புவியில் எவரும் செய்ய இயலாது. பவந்தி விவிதா தர்மாஸ்தேஷாம் சத்திய பலோன்முகாக ஏஷாம் பவதி விஸ்வாசக சிவநாம ஜபே முனே பாதகானி மினசியந்தி யாவந்தி சிவநாமதா புவி தாவந்தி பாபானி கிரியந்தே ந நரைர் முனே. சிவ நாதமாகிற படகில் ஏறி சம்சாரம் என்னும் பெருங்கடலை கடக்க நினைப்பவனுக்கு பிறப்பு இறப்பு என்றுள்ள சம்சாரத்திற்கு அதாவது இந்த உலகியலுக்கு அடிப்படை காரணமான அனைத்து பாவங்களும் நசித்து போகின்றன என்பது சர்வ நிச்சயமாகும். முனிவர்களே, சிவநாமம் என்பது ஒரு கூர்மையான கோடாரி. அது சம்சார கடலுக்கு மூல காரணமான பாவங்களாகிற பெரிய பெரிய மரங்களை வெட்டி தள்ளுவது. பாவங்களாகிற காட்டுத்தீயில் சிக்கி தவிப்பவனுக்கு சிறந்த மருந்து சிவநாமமாகிற அமுதமே. அதை அருந்த பாவங்கள் நசிக்கும். அந்த சிவநாமமாகிற அமுதமே சிறந்த சாந்தியை அளிக்க வல்லது. சிவநாமமாகிற அமுத மழையில் நனைந்தவன் சம்சாரமாகிற காட்டுத்தீயால் சூழ்ந்திருப்பினும் ஒருபோதும் மன வருத்தம் அடையான். சிவநாமத்தில் பக்தி கொண்ட சிவனடியார்களான சான்றோர்களுக்கு உடனே முக்தி கிடைப்பது நிச்சயம். சிவநாமமன்றோ அனைத்து பாவங்களையும் உடனே அழிப்பது. பல பல பிறவிகளில் கடுந்தவம் இயற்றியவர்களுக்கே என்றோ சிவனது திருப்பெயரில் பக்தி தோன்றும். சிவநாம தரீம் பிராபிய சம்சாராத்திம் தரந்தியே சம்சார மூல பாபானி தானி நஷ்யந்த்ய சம்சயம் சம்சார மூலபூதானாம் பாதகானாம் மகாமுனே சிவநாம குடாரேண விநாசோ ஜாயதே த்ருவம் சிவநாமாமிருதம் பேயம் பாபதாவா நலார்த்திதை பாபதாவாக்னி தப்தானாம் சாந்திஸ்தேன வினானஹி சிவேதி நாம பியூஷ வர்ஷாதாரா பரிலுப்தாக சம்சாரதவ மத்தேபி ந சோசந்தி கதாச்சன ந சோசந்தி கதாச்சன சிவநான்னி மகத் பக்திர் ஜாதா ஏஷாம் மகாத்மனாம் தத் விதானாம் து சஹசா முக்திர் பவதி சர்வதா. முனிவர்களே, பல பல பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாலேயே ஒருவனுக்கு சிவநாமத்தில் பக்தி தோன்றும். அத்திருநாமம் பாவங்கள் அனைத்தையும் அழிப்பது. சிவபெருமானது திருநாமத்தில் ஆற்றொழுக்கு போன்று அசைக்க முடியாத திடமான பக்தி கொண்டவனுக்கு முக்தி பேர் மிகச் சுலபம் என்பது என் கருத்து. பல்வகையான பாவங்களை செய்தவன் ஆயினும் சிவநாமாவை ஜபிப்பதில் ஈடுபாடு மிக்கவனாயின் அவன் பாவங்கள் அனைத்து நின்றும் விடுதலை பெறுகிறான் என்பது ஐயம் அகன்ற உண்மையாகும். காட்டில் உள்ள மரம் காட்டுத்தீயில் வெந்து சாம்பலாவது போல சிவநாமமாகிற காட்டுத்தீயில் அந்நொடிவரை செய்த அனைத்து பாவங்களும் எரிந்து சாம்பலாகி விடுகிறது. சௌனகரே, உடலெங்கும் திருநீறு பூசி அனவரதமும் சிவநாமத்தை ஓதி வருபவன் கடக்க இயலாத சம்சார கடலையும் தாண்டி விடுகிறான். திருநீறு பூசியதால் அவனது உடல் தூய்மை பெறுகிறது. வேதங்கள் அனைத்தையும் முறையே நன்கு கற்று ஆராய்ந்தறிந்த முன்னோர்களான மகர்ஷிகள் சம்சார கடலை கடக்க சிவநாமத்தை ஜபிப்பதையே உயர்ந்த சாதனமாக உபாயமாக நிச்சயித்துள்ளனர். முனிவர்களே, பன்னி பல பல பேசுவதால் யாது பயன்? அனைத்து பாவங்களையும் நொடியில் நீக்கியருளும் சிவநாமத்தின் பெருமையை ஒரே ஒரு ஸ்லோகத்திலே கூறட்டுமா? பகவான் சிவனது ஒரே ஒரு நாமத்திற்கு பாவங்களை களைவதில் உள்ள திறன் எவ்வளவோ அத்துணை பாவங்களை செய்ய முடிந்தவன் எவனுமே இல்லை. எவ்வளவு காலங்களானாலும் கூட செய்ய திறன் இல்லை. பாபானாம் ஹரணே சம்போர் நாம்னி சத்திர் ஹி அவதி சக்ரோதி பாதகம் தாவத் கர்த்தும் நாபி நரக்வசித். பகவான் சிவனது ஒரே ஒரு நாமத்திற்கு பாவங்களை களைவதில் உள்ள திறன் எவ்வளவோ அத்துணை பாவங்களை செய்ய முடிந்தவன் எவனுமே இல்லை. எவ்வளவு காலங்களானாலும் கூட செய்ய திறன் இல்லை. இவர்களே, முன்பொரு காலத்தில் இருந்த பெரும் பாவியான இந்திரத்யும்னன் என் அரசன் சிவநாமத்தை உச்சரித்ததாலேயே பாவம் நீங்கி நற்கதி பெற்றான். அதே போலத்தான் பெரும் பாவியான அந்தன பெண்மணி ஒருவளும் சிவநாமம் ஓதியே நற்கதி அடைந்தாள். அந்தன பெருமக்களே, இதுவரை பகவானது திருநாம பெருமைகளை கூறினேன். தூய்மையான பொருள்களை மேலும் தூய்மை வரச் செய்யும் திருநீற்றின் பெருமைகளை இனி கூறுவேனாக. கவனமாக கேளுங்கள் மகர்ஷிகளே. திருநீறு அனைத்து மங்களங்களையும் நல்குவது, உயர்ந்தது, அது இருவகைத்தது. அந்த இருவகைகளையும் கூறுகிறேன், கவனத்துடன் கேளுங்கள். ஒன்று மகாபஸ்மம், மற்றொன்று சொல்ப பஸ்மம். மகாபஸ்மம் பல வகைத்தது, அது ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் லௌகிதம் என மூன்று வகைத்தது. சொல்ப பஸ்மம் என்பதும் பல திறத்தது என கூறுகின்றனர். ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் என்னும் இரண்டு திருநீரும் அந்தணர்களுக்கு ஆனவை. மூன்றாவதான லௌகிகம் எனும் திருநீர் மற்ற எல்லா மக்களுக்கும் ஆகும். அந்தணர்கள் வேதமந்திரங்கள் கூறிய திருநீற்றை விட்டுக்கொள்ள வேண்டும் என்று மகர்ஷிகள் கூறுகின்றனர். மற்றவர்கள் மந்திரம் என்று திருநீரை இட்டுக்கொள்ளலாம். இங்கு ஒரு ஆசிரியர், இந்த ஆசிரியனுடைய உரையாசிரியனுடைய குறிப்பு, தமிழ்வரையான தேவாரத்தில் திருஞான சம்பந்தமூர்த்திகள் அருளிய மந்திரமாவது நீர் என்னும் பதிகத்தை கூறி திருநீர் அணிந்து கொள்ளலாம். தூய்மையான பசிஞ்சாணம் கொண்டு செய்யப்பட்ட வரட்டியை எரித்து அதிலிருந்து பெறப்பட்ட விபூதி ஆக்னேயம் எனப்படும். முனிவர்களே, ஆக்னேயம் எனப்படும் இத்திருநீரும் ஒப்புரியாக அணிய ஏற்ற பொருள் என கூறப்படுகிறது. சான்றோர்கள் அக்னிஹோத்திரம் செய்த பஸ்மாவையே ஏற்பர். மற்ற வேள்விகளில் கிடைத்த பஸ்மமும் முப்பிரியாக அணிய ஏற்றதாக ஆகும். ஜாபால உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள அக்னிருதி பஸ்ம வாயுருதி பஸ்ம ஜலமிதி பஸ்ம ஸ்தலமிதி பஸ்ம வியோமிதி வியோமேதி பஸ்ம தேவா பஸ்ம ரிஷியோ பஸ்ம சர்வஹவா ஏததிதம் பஸ்ம எனும் ஏழு மந்திரங்களை கூறி திருநீற்றை நீரில் குழைத்து உடலில் அணிய வேண்டும். ஜாபால மகர்ஷி அனைத்து வர்ணத்தாரும் ஆசிரமத்தாரும் மந்திரத்துடனோ மந்திரமின்றியோ மிகுந்த மரியாதையோடு கட்டாயம் திருநீர் அணிய வேண்டும் என்கிறார். முக்தி பெறுவதில் ஆவல் உடையவன் உடல் எங்கும் திருநீர் பூசிக்கொள்வதையோ அல்லது நீரில் குழைத்து உடலில் ஆங்காங்கே முப்புரியாக அணிவதையோ சோம்பலால் தவறியும் மறக்கக்கூடாது என்பது ஸ்ருதிகளின் கட்டளை. சிவபெருமானும் ஸ்ரீமன் நாராயணனும் கூட திருநீற்றை முப்புரியாக அணிந்துள்ளனர். உமையம்பிகையும் திருமகளும் மற்ற தேவிகளும் கலைமகளான சரஸ்வதியும் திருநீற்றின் பெருமைகளை கூறியுள்ளனர். அந்தணர்கள் க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் வேளாளர்கள் வர்ணக்கலப்பில் பிறந்தவர்கள் இடிந்த ஜாதியினர் என அனைவரும் திருநீற்றை உடலில் பூசியோ முப்புரியாகவோ அணிகின்றனர். இதன் பின் திருநீர் அணிவதன் பெருமையையும் முப்புரியாக அணிவதன் பெருமையையும் அணிவதன் முறையையும் கூறிய சூதமுனிவர் மேலும் கூறலானார். மகர்ஷிகளே, இதுவரை முப்புரியாக திருநீர் அணிவதன் பெருமையை கூறினேன். இது மிகவும் மறைத்து போற்றத்தக்கது. ஆகவே நீங்களும் இதை மறைத்து காக்க வேண்டும். முனிவர்களே, நெற்றி முதலிய குறிப்பிட்ட இடங்களில் விபூதியை முப்புரியாக இடுவதை அறிஞர்கள் திரிபுண்டம் என்கிறார்கள். புருவ மத்தியிலிருந்து புருவன் முடிவு வரை திருநீற்றை பெரிதாக இட்டுக் கொள்ள வேண்டும். மோதிர விரல் பாம்பு விரல் என்னும் பெருவிரல் இரண்டினாலும் இரு கோடுகளாக இட்டுக்கொண்டு பின் கட்டை விரலால் அவ்வளவு கோடுகளுக்கும் நடுவில் எதிர்ப்புறம் இருந்து இட்டுக் கொள்ளப்படும் கோடும் சேர்ந்து திருப்புன்றம் எனப்படுகிறது. அல்லது சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்து மீதியுள்ள மூன்று விரல்களாலும் திருநீற்றை எடுத்த பக்தியோடு முப்புரியாக இட்டுக் கொள்ளலாம். முப்புரியாக திருநீர் இட்டுக் கொள்வது மிக உயர்ந்தது, இகபர இன்பங்களை அளிக்கவல்லது. முப்புரியாக இடும் திருநீற்றின் ஒவ்வொரு புரியிலும் 99 தேவதைகள் உள்ளனர். உடலின் அனைத்து பகுதிகளிலும் விளங்கும் அவர்களை பற்றி கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். திருநீற்றின் முதல் ரேகையில் ஓங்காரமான பிரணவத்தின் முதல் எழுத்தான அகாரம், முத்திகளில் ஒன்றான கார்கவத்தியம் என்னும் தீ, பூமி, தர்மதேவதை, ரஜோகுணம், ருக்வேதம், கிரியாசக்தி, பிராதசவனம், மகாதேவர் என்னும் 9 தேவதைகளும் உள்ளனர். சிவதீட்சை பெற்றவர்கள் இதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ரேகையில் பிரணவத்தின் இரண்டாவது எழுத்தான உகாரம், தட்சிணாக்னி, ஆகாயம், சத்துகுணம், யஜுர்வேதம், மாத்தியான்னிக சமணம், இச்சாசக்தி, அந்தராத்மா, மகேஸ்வரன் என்னும் 9 தேவதைகள் உள்ளனர். பிரணவத்தின் மூன்றாவது எழுத்தான மகாரம், ஆகவனீயம் என்னும் அக்னி, பரமாத்மா, தமோகுணம், துலோகம், ஞானசக்தி, சாமவேதம், சாயம் சவனம் அதாவது திருத்தீய சவனம் யாகத்தின் ஒரு பகுதி, சிவன் என்னும் 9 தேவதைகளும் மூன்றாவது ரேகையில் விளங்கும் தேவதைகள். இவ்வாறு இந்த முப்புரிகளிலும் உள்ள தேவதைகளை நீராடி தூய்மையாக உள்ளவன் பக்தியுடன் உள் நினைந்தவாறே திருநீற்றை முப்புரியாக இட்டுக் கொள்வானேயாகில் அவன் இவ்வுலக போகங்களையும் அவ்வுலக மோட்சத்தையும் பெறுகிறான். இதுவரை அந்தந்த அங்கங்களில் உள்ள தேவதைகளின் இடங்களை கூறினேன். இனி அதற்கு உள்ளதான இடங்களை கூறுவேன். பக்தியோடு கேளுங்கள். திரிபுண்டரத்தின் நியாசத்தை 32, 16, 8 அல்லது 5 இடங்களிலாவது செய்து கொள்ள வேண்டும். தலை, நெற்றி, இரு காதுமடல்கள், இரு கண்கள், இரு மூக்குகள், வாய், கழுத்து, இரு கைகள், இரு முழங்கைகள், இரு மணிக்கட்டுகள், இதயம், இரு விலாப்புறம், தொப்புள், இரு அண்டகோஷங்கள், இரு துடைகள், இரு முழந்தாள்கள், இரு கணுக்கால்கள், இரு கண்டைக்கால்கள், இரு பாதங்கள், இவையே 32 இடங்கள். இவ்விடங்களில் தீ, நீர், நிலம், காற்று, 10 திசைகள், 10 திக்பாலகர்கள், 8 வசுக்கள் வாசம் செய்கிறார்கள். தரன், துருவன், சோமன், ஆபஸ், அனிலன், அனலன், பத்யூஷன், பிரபாசன் என்பவர்களை 8 வசுக்கள். இவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் இவர்களுக்கான இடங்களில் பெரியோர்கள் திரிபுண்டரமாக திருநீர் அணிவார்கள். அல்லது ஒரே நோக்குடன் வேறு எண்ணமின்றி 16 இடங்களில் திரிபுண்டரம் அணியலாம். தலை, நெற்றி, கழுத்து, 2 தோள்பட்டைகள், 2 மேற்கைகள், 2 முழங்கைகள், 2 மணிக்கட்டுகள், இதயம், தொப்புள், 2 விலாப்புறங்கள், முதுகுப்புறம் ஆகிய இடங்களில் திருநீர் இடும்போது அஸ்வினி குமாரர்கள் இருவர், சிவன், சக்தி, ருத்ரன், ஈசானன், நாரதர் மற்றும் வாமை ஆகிய எழுவரையும், ஜெட்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூததமணி, சமனோன்மணி முதலிய 9 சக்திகளையும் நினைந்து வணங்கி இட்டுக் கொள்ள வேண்டும். நாசத்யர், தஸ்ரர் இருவரும் 2 அஸ்வினி குமாரர்கள் ஆவர். தலை, கேசம், இரு காதுமடல்கள், நெற்றி, இரு தோள்பட்டைகள், மார்பு, தொப்புள், இரு துடைகள், இரு முழந்தாள்கள், இரு பாதங்கள், முதுகு என்னும் இந்த 16 இடங்களிலும் முப்புரியாக திருநீர் அணிய வேண்டும். தலையில் சிவன், கேசத்தில் சந்திரன், இரு காதுமடல்களில் ருத்ரனும் பிரம்மதேவனும், நெற்றியில் கணபதி, இரு புஜங்களில் விஷ்ணுவும் லக்ஷ்மியும், மார்பில் அதாவது இதயத்தில் சம்பு, தொப்புளில் பிரஜாபதி, இரு துடைகளிலும் நாகமும் நாக கன்னிகைகளும், இரு முழந்தாள்களில் ரிஷி கன்னிகைகள், இரு பாதங்களிலும் சமுத்திரங்கள், பரந்த முதுகில் அனைத்து நதி தீர்த்தங்களும் என தேவதைகளாக வசிக்கின்றன. இதுவரை 16 இடங்களில் திருநீர் அணிவது பற்றி கூறினேன். இனி 8 இடங்களில் அணிவது பற்றி கூறுவேனாக. குஹ்யம், நெற்றி, உயர்ந்ததான இரு காதுமடல்கள், இரு தோள்பட்டைகள், மார்பு அதாவது இதயம், தொப்புள், இவ்வெட்டு இடங்களில் பிரம்மதேவனும் சப்த ரிஷிகளும் தேவதைகளாக விளங்குகின்றனர். திருநீரின் பெருமை இறந்த சான்றோர்களே இந்த 8 இடங்களையும் கூறியுள்ளனர். மேலும் இவர்கள் நெற்றி, இருபுஜங்கள், மார்பு, தொப்புள் எனும் 5 இடங்களையும் திருநீரணிய ஏற்ற இடங்களாக கூறியுள்ளனர். இடம், நேரம் இவற்றிற்கு ஏற்றவாறு திருநீற்றை உடல் முழுவதும் பூசியோ நீரில் குழைத்தோ அணியலாம். உடல் முழுவதும் பூசி அணிய இயலாதவர் முப்புரியாக அணியலாம். நெற்றியில் இட்டுக் கொள்ளும் போது முக்கண்ணரும் முக்குணங்களுக்கு ஆதாரமானவரும் மூர்த்திகளையும் தோற்றுவித்தவருமான ஸ்ரீ சிவ பரம்பொருளை மனதிலே தியானித்து நமசிவாய என்னும் திருவெந்தளத்தை ஓதியே அணிய வேண்டும். ஈசனே உனக்கு வணக்கம், ஈசாபியாம் நமஹா என்று கூறி இரு விலாப்புறங்களில் அணிய வேண்டும். பீஜாபியாம் நமஹா என்று கூறி இரு மணிக்கட்டுகளிலும், துர்பியாம் நமஹா என்று கூறி அடிவயிற்று பகுதியிலும், உமேஷாபியாம் நமஹா என்று கூறி மார்பின் மேற்புறமும், பீமாய நமஹா என்று கூறி முதுகு கழுத்தின் பின்புறமும் முப்புரியாக திருநீர் அணிய வேண்டும்.